ದತ್ತೇ ಕಸ್ಯಚಿತ್ ಪಾಪಂ ನ ಚೈವ ಸುಕೃತಂ ವಿಭೋ ಅಜ್ಞಾನೇನಾವೃತಂ ಜ್ಞಾನಂ ತೇನ ಮುಖ್ಯಂತಿ ಜಂತವಃ ಜ್ಞಾನೇನ ತು ತದಜ್ಞಾನಂ ಯೇಷಾಂ ನಾಶಿತಮಾತ್ಮನಃ ತೇಷಾಂ ಆದಿತ್ಯವತ್ ಜ್ಞಾನಂ ಪ್ರಕಾಶಯತಿ ತತ್ಪದಂ. ಭಗವದ್ಗೀತಾಸು ಪಂಚಮೇ ಅಧ್ಯಾಯೇ ಪಂಚದಶ ಷೋಡಶ ಶ್ಲೋಕ. ಕರ್ಮಸನ್ಯಾಸ ಕರ್ಮಯೋಗಯೋಃ ಮಧ್ಯೆ ಕರ್ಮಯೋಗ ಏವ ಶ್ರೇಯ ಅರ್ಜುನಸ್ಯ ಇತಿ ಪ್ರಥಮತಃ. ಬಹ್ವೀಭಿಃ ಯುಕ್ತಿಭಿಃ ಪ್ರತಿಪಾದ್ಯ ತದನಂತರಂ ಪಾರಮಾರ್ಥಿಕ ಅವಸ್ಥಾಯಾಂ ಕರ್ಮಸನ್ಯಾಸ ಏವ ಭವತಿ, ಕರ್ಮಯೋಗಸ್ಯ ಅವಕಾಶ ಏವ ನಾಸ್ತಿ ಇತಿ. ಪಾರಮಾರ್ಥಿಕ ದಶಾಂ ಉಕ್ತ್ವಾ ಪಾರಮಾರ್ಥಿಕ ದಶಾಯಾಂ ಅಯಮಾತ್ಮ ನಿಷ್ಕ್ರಿಯಃ ನಿರ್ಲಿಪ್ತಃ ಇತಿ ಪ್ರತಿಪಾದಿತಮಸ್ತಿ. ತರ್ಹಿ ಲೋಕೇ ಜನಾಃ ಅಹಂ ಪುಣ್ಯಕರ್ಮ ಕರಿಷ್ಯೆ ಇತಿ ಸಂಕಲ್ಪ್ಯ ಪುಣ್ಯಂ ಕರ್ಮ ಕುರುವಂತಿ ತಥಾ ಸ್ವಾಭಾವಿಕತೆಯ ಪಾಪಂ ಸಮಾಚರಂತಿ. ತತ್ರ ಪುಣ್ಯಪಾಪ ಸಂಬಂಧ ಪರಮೇಶ್ವರೇಣ ಅಥವಾ ಆತ್ಮನ ದೀಯತೆ ವಾ ನ ವಾ, ಸಂಬಂಧ ಅಸ್ತಿ ವಾ ನ ವಾ ಇತಿ ವಿಚಾರೆ ಅನಂತರ ಶ್ಲೋಕ ಆರಭ್ಯತೆ. ನಾದತ್ತೇ ಕಸ್ಯಚಿತ್ ಪಾಪಂ ನ ಚೈವ ಸುಕೃತಂ ವಿಭುಃ ಅಜ್ಞಾನೇನ ಆವೃತಂ ಜ್ಞಾನಂ ತೇನ ಮುಖ್ಯಂತಿ ಜಂತವಃ. ಪದಿನಂಜಾವದು ಶ್ಲೋಕಂ. ಇದಕ್ಕವರೆಕ್ಕೂ ಕರ್ಮಯೋಗಂ ವಯಂದದಾ ಕರ್ಮ ಸನ್ಯಾಸಂ ವಯಂದದಾ ಎಂದು ಚೊಲ್ಲುಂ ಬೊಳುದು ಅಜ್ಞಾನಿಕ್ಕೆ கர்மயோகந்தா முடியும், கர்ம சந்நியாசம் முடியாது. அதே போல ஞானம் வந்த பிறகு கர்ம சந்நியாசம் தான் இருக்கும், வேற முடியுங்கிறது இல்லை. இங்க ஞானம் வந்த பிறகு அவருக்கு சரீரமே தோணாததுனால வெறும் கர்ம சந்நியாசம் தான் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை சொன்னார். சொல்லிவிட்டு கர்ம சந்நியாச நிலையை மட்டும் சொல்லி ஞானம் வந்த நிலையை நமக்கு விஸ்தாரமாக காட்டின பிறகு பாரமார்த்திகமான நிலையில் ஆத்மாவில் ஒரு விதமான கிரியையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி முடித்தார். ஆனால் லோகத்தில் எப்படி இருக்கு, நான் புண்ணிய கர்மாவை செய்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்தில் தான் செய்கிறான் ஒவ்வொரு மனிதனும். ஸ்வபாவமாக ஆசையினால் தூண்டப்பட்டு பாப கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கிறான். இப்ப இந்த புண்ணியமும் பாபமும் ஆத்மாவுக்கு ஒட்டலைன்னா எப்படி? ஆனா உலகத்துல இப்படி பண்ணிட்டு இருக்காளே, ஏன் இப்படி பண்றா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதற்காக அடுத்த ஸ்லோகமானது ஆரம்பிச்சிருக்கு. நாதத்தே கஷ்டஜித் பாபம் நடைவ சுகிருதம் விபு அஜானேனாவிரதம் ஞானம் தேன முக்கியந்து ஜந்தவா அப்படின்னு. இதற்கு முன்னால ஒரு ஸ்லோகம் சொல்லும் பொழுது ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு, கர்த்தத்துவமோ கர்மாக்களையோ உலகத்தை ஒன்றும் பண்றதில்லை பரமாத்மா. ந கர்ம பலசம்யோகம், கர்மாவுக்கும் கர்மா பண்ணினவாளுக்கும் ஒரு பலத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறதும் கிடையாது. ஆனா மனுஷால் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, அவாவாளுடைய ஸ்வபாவ பிரகாரமாக அவ நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேல இந்த ஒரு கேள்வி வந்தா இதுக்கு ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகத்துல பிரபுன்னு ஆத்மான்னு அர்த்தம், நம்ம ஆத்மான்னு அர்த்தம். அந்த ஆத்மாவானவர் ந கர்த்தத்வம் ந கர்மாணி, கர்த்தத்வமோ அல்லது கர்மாக்களையோ அவர் பண்ணுவதில்லை, தானும் பண்றதில்லை, இன்னொருத்தரை தூண்டுவதும் இல்லை. ஆத்மா நமக்குள்ள உதாசீனமாக இருக்கு, ஆனால் அவருடைய ஒளியில் மனசானது தன் இச்சையாக செயல்படுகிறது. இதான் சொன்ன அந்த ஆத்மாவானது இதை செய் இதை பண்ணாது அப்படின்னு யாரையும் சொல்லாது. ஆனா ஆத்மா இல்லாத போனா மனசு பண்ணாது. மனசனுடைய சுவாவம் என்ன, ஆத்மாவனுடைய ஒரு பிரதிபிம்பத்தை தான் வாங்கிக் கொண்டு தானே ஒரு சைத்தன்யமாக ஆகிவிட்டு பிறகு எல்லா பதார்த்தத்தையும் அது தன் செயலை பண்றது. நெருப்புக்கு மேல பாத்திரம் வச்சோம், அந்த பாத்திரத்துக்கு மேல ஜலத்தை வச்சோம், அந்த ஜலமானது சுடுறது. ஜலம் எப்படி சுட்டது? பாத்திரம் சுட்டதுனால் ஜலம் சுட்டது, பாத்திரம் சுடாத போனால் ஜலம் சுடாது. ஆனா அந்த பாத்திரம் வெறும் பாத்திரமே ஜலத்தை சுடுமோ? ஒரு நாள் சுத்தாது. பாத்திரத்துக்கு மேல ஜலத்தை வச்சிருக்கேன், அது அப்படியே 40 மணி நேரம் வச்சுட்டு இருந்தாலும் ஜலம் சுடுறது தான் இருக்கும். ஆனா எப்பொழுது அந்த பாத்திரத்தை நெருப்புல வச்சுடோ அப்பொழுது பாத்திரம் சுட்டு அதற்கு பிறகு அதுக்குள்ள இருக்கிற ஜலம் சுடும். அதே விதமாகத்தான் மனசு சம்பந்தம் இருந்தால் மனசுக்கு மேல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் மனசுனால சுடுறது. வஸ்துதா அந்த மனசுக்கு சுடும் தன்மை இல்லை, ஆத்ம சந்நிதியில அதுபடும். நேராக நெருப்புல நீங்க ஜலத்தை விட முடியுமோ? ஜலத்தை காக்கணும்னு நினைக்கிறேன், நேரம் ஜலத்துல விட்டுறது நெருப்புல விட்டுறா என்ன ஆகும்? நெருப்பு அணிஞ்சு போயிடும். அதே விதமாக நேரா ஒரு ஆத்மாவானது கர்த்தா கர்த்தத்துவாதிகள்லாம் பண்ணாது, காரயத்துவம் இதை பண்ணுன்னு தூண்டாது. அப்ப என்ன ஆகும்? ஜலம் பாட்டுக்கு நெருப்பு இருக்க மாதிரி ஆத்மா வெறுமனை இருக்கும். ஆனா அந்த ஆத்மா வெறுமனை இருக்கும் பொழுது அந்த பாத்திரம் மாதிரி இந்த மனசானது ஆத்மாவனிடத்திலிருந்து ஔஷ்ணியத்தை தான் வாங்கி கொண்டு பிறகு அந்த ஔஷ்ணியத்தை மற்ற எல்லா பதார்த்தங்களுக்கும் கொடுக்கும். வஸ்துதா ஆத்மாவுக்கு இதுல சம்பந்தம் இல்லை, ஆத்மா கர்த்தாவும் இல்லை காரகிதாவும் இல்லை அப்படிங்கிறத போன தரம் பார்த்து இப்ப என்ன சொல்றார்? அப்படி இருக்குமேயானால் இந்த ஆத்மாவை தான் நீங்க இப்படி சொல்லிருக்க, இவர் தானே சுவாமி பரமாத்மாங்கிறவரை சொல்றேன். ஜீவன் ஈஸ்வரன் எல்லாம் வெறும் வெறும் சைதன்யம் தான். மாயில பிரதிபிம்பிச்ச ஈஸ்வரன்கிறேள், அந்த கரணத்துல பிரதிபிம்பிச்ச ஜீவன்கிறேள். ஈஸ்வரனும் ஒரு மனுஷனை தூண்டி கொண்டு இருக்கார், ஜீவனும் அதுக்கு தகுந்தா போல நடந்துட்டு இருக்கான், புண்ணிய பாபங்களை பண்ணி கொண்டு இருக்கான். அப்பொழுது ஜீவனுக்கோ ஈஸ்வரனுக்கோ புண்ணிய பாபங்கள்லாம் சம்பந்தம் இல்லைன்னா எப்படி வரும்? உலகத்துல இருக்கிற சகல விவகாரங்களும் கெட்டு போயிடுமே. லோகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் நான் புண்ணியத்தை பண்றேன் நினைச்சுட்டு அல்லவா புண்ணியத்தை பண்ணுகிறான். அவன் அறியாமலேயே ஆசிரியம் முதலே பதார்த்தங்களால் ஏவப்பட்டு பாபத்தையும் பண்ணி கொண்டிருக்கிறான். நீங்க வந்து புண்ணியமும் பாபமும் ஒரு சம்பந்தம் இல்லை வெறும்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சரியா வரலையே. அப்ப லோகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் புண்ணிய பாபங்களை பண்ணுவது எதற்காக, என்ன நடக்கிறது, எப்படி இவையெல்லாம் ஏற்படுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டாரு. அதற்கு பதில் சொல்றார், நாதத்தே கஷ்டத்தை பாபம். இந்த பரமாத்மா யாருடைய பாபத்தை எடுத்துக்கொள்வதில்லை. நாம் எல்லாம் போய் நமஸ்காரம் பண்றோம், நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்ம எல்லாம் பாபம் போறது அப்படின்னு இருக்கோம். மமோ பாரத சமஸ்கிருத க்ஷேத்வரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அப்படின்னா சங்கல்பம் பண்றேன். மம உபாத்த என்ன சம்பாதிக்கப்பட்ட சமஸ்த துரித க்ஷயத்வாரா எல்லா பாபங்களும் போவதன் வாயிலாக ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் இப்படித்தானே சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த நம்ம பாப்பமே அவர் எடுத்துக்கலன்னா ஏன் சார் இதெல்லாம் பண்ணணும் இப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் வருவதற்கு இதை போக்குவதற்காக அவர் என்ன சொல்றார், நாதத்தே கஷ்டத்தை பாபம். நியமத்துல ஒரு பாபமும் பண்ணுவதில்லை நிஜமாக சொல்றார். நிஜமாக அப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்திலையும் பாரமார்த்திகமான நிலையில யாருடைய பாபத்தையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. நச்சைவ சுகிருதம் விபு, அதே போல நம்ம புண்ணியங்களையும் அவர் எடுத்துக்கிறாரா? அதையும் எடுத்துக்கிறது, பாபத்தையும் எடுத்துக்கிறது இல்ல புண்ணியத்தையும் எடுத்துக்கிறது இல்ல. அப்ப நம்ம பண்ணக்கூடியதான விவகாரங்கள்லாம் என்னது அப்படின்னு கேட்டல, பாரமார்த்திகமான நிலையானது அறியாத சந்தர்ப்பத்தில் பண்ணி கொண்டிருக்கோம். என்னுடைய நிலை எனக்கு தெரியாத என்ன, பிரம்மன் தன்னையே மறந்துருத்தன்னா நடக்கிற காரியமா? நீங்க இன்னொன்னு மறக்கலாம் சார், செல்போன் நம்பர் மறக்கலாம், வேற எது அட்ரஸ் மறக்கலாம், உங்களை மறந்த நிலை எங்கேயாவது இருக்கா? நானே என்ன மறக்க மாட்டேன், பிரம்மன் தன்னை மறந்துடுதுன்னா என்ன அர்த்தம்? சரியா வரலையே என்ன, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னா மாட்டிப்பேன். கேட்காத வரையில எல்லாம் ரைட் ரைட் இருந்தோம், யாராவது கேட்டுவிட்டா அது எப்படி சார் மறக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னை தான் யாராவது மறக்கிறவாளுடைய யாராவது தன்னை தான் மறந்துருக்காடா காலம்பரன்னு நான் யாருன்னு கேட்கிறேடா? கேட்டா பையன் அற்புதம் தெரிஞ்சு வைப்பேன். விவகாரம் யாராவது நான் யாருன்னு சொல்றாடா தன்னை தான் மறந்துருக்காடா அது எப்படி? அதான் சொல்றார், அஜ்ஞானேனாவிரதம் ஜானம் தேன முக்கியந்தி ஜந்தவா. என் இடத்துல ஒரு அஜ்ஞானம் இருக்கப்பா, இந்த அஜ்ஞானம் பிரம்மத்தை மறைச்சிருத்து, அதனால ஜனங்கள்லாம் மோகத்தை அடைஞ்சிருக்கா அப்படின்னு பதில் கேட்க. இப்ப அதுக்கு என்ன ஏதுன்னு பாஷ்யம் பார்ப்போம். பரமார்த்தஸ்து, இப்ப பரமார்த்தஸ்துன்னா பாரமார்த்திகமான நிலையில். ஆமா, அதான் வியாபாரிகமான நிலையில இவைகள்லாம் உண்டு. புண்ணியம் பண்றது, புண்ணியத்துக்காக நம்ம எல்லா கர்மாக்களையும் பண்ணி கொண்டிருக்கிறது, பாபம் போகணுங்கிறதுக்காக பிராயச்சித்த கர்மாக்கள் பண்றது எல்லாம் உண்டு. எப்ப? அஞ்ஞான தசையில், ஞானம் வருவதற்கு முன்னால. ஞானம் வந்த பிறகு பரமார்த்தஸ்து, ஞானம் வந்த பிறகு இப்பவும் அதேதான் நிலை, ஆனா நமக்கு தெரியல. பரமார்த்தஸ்து நாதத்தே நஜ கிருண்ணாதி பக்தஸ்யாபி கஷ்டசித் பாபம். எவ்வளவு பக்தனா இருந்தாலும் அவனுடைய பாபத்தை நான் வாங்கிக் கொள்வதில்லை. எதுக்குன்னு எனக்கு என்ன பிரயோஜனம்? பரமாத்மாவுக்கு உங்க பாபத்தினால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் தான் வாங்கிக்கலாம், பாபத்தினால் அவருக்கு என்ன சார்? ஒன்னு ஒரு பிரயோ, அவர் நிச்ச திருப்தர், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அவருக்கு. ஆகையால் அவர் எதையும் வாங்கிக் கொள்வதில்லை. பாபம் நச்சைவ ஆஜத்தே சுகிருதம் பக்தைஹி பிரயுக்தம் விபூ. அதே போலயே யாருடைய புண்ணியத்தையும் அவர் வாங்கிக் கொள்வதில்லை. வஸ்துதா பரமேஸ்வரன் ஆத்மா யாருடைய பாபத்தையும் கொள்வதில்லை, யாருடைய புண்ணியத்தையும் கொள்வதில்லை. கிமர்த்தம் தவி பக்தைஹி பூஜாதி லட்சணம். அப்படி இருக்குமே ஆனால் உலகத்துல எங்க பாருங்க சார், ஏதோ பூஜை நடந்துட்டு தான் இருக்கு. இல்லை இல்லை, நாஸ்திகன் தவிர வஸ்துதா லோகத்துல பாத்தீங்கன்னா தெருக்கோடியில் இல்ல, ஒரு தெருவிலேயே 8 பிள்ளையார் இருக்கார். என்ன இப்படி இருக்கே பூஜா விலட்சணம்? அது கிருஷ்ணபட்ச சதுர்தேசி வந்துருதுன்னா சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு தேங்காய் மாலையா போடுற விசேஷமா தான் பக்தி இருக்கு. ஏன் இப்படி பக்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? கிமர்த்தம் எக்காரணத்தினால் தருகி பக்தைஹி பூஜாதி லட்சணம். இதே சாதாரண பக்தா அப்படி பண்றா சார், அவனும் அறியாதவாங்கிறடா, படிச்சவா, வேதாத்தியனங்கள்லாம் பண்ணினவா, யாகதான ஹோமாதிகம், யாகங்கள் பண்றா, தானங்கள் பண்றா, ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்கா. சுகிருதம் பிரயுஜதே, இருக்க சார் பண்ணிட்டு இருக்கா. உச்சதே இத்யாஹா அஜ்ஞானேனாவிரதம் ஜானம். இவாளுக்கு அந்த விவேக விஜானம் இருக்க பார்த்தேல, விவேக விஜானம் அப்படின்னா இதை கொடுத்து இதை வாங்கி கொள்றதுங்கிறது இல்லப்பா. நாம் என்னமோ பக்தியை கொடுத்து பகவானுக்கு இதை வாங்கி கொடுறா போலியும், ஒரு யாகத்தையோ தானத்தையோ கொடுத்து பக்தாளுக்கு இதை கொடுக்கிறோம், அதனால் அவர் எனக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு டீலிங் அப்படிங்கிறது தெரியாதவர். இப்படி இதனாலதான் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுண்டு பண்றா பார்த்தேல, வஸ்துதா அவனவனுடைய கர்மாக்கள் எல்லாம் அவனுடைய மனசுல இருக்கிற ஸ்வபாவம், ஜென்மாந்திரத்தில் இருக்கிற வாசனையினால நடக்கிறது. பின்னால் இருக்கிற ஆத்மா உதாசீனமாக ஏகமாக இருக்கிறார். சூரியன் ஒரே விதமாகத்தான் இருக்கிறார், ஆனா சூரியனுக்கு இருக்கிற மேகங்கள் இருக்க பார்த்தடா, அந்த மேகமானது அதுக்கு இஷ்டம் இருந்தா மழை கொட்டும். இஷ்டம் இருந்தானேன்னா மழை இழிவுபட்டோ இல்லை வேற ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டோ அந்த மழையானது கொட்டும். இல்லைன்னா அந்த மேகமானது சூரியனை மறைக்குமே தவிர மழையை கொட்டாது. மழையை கொட்டினா சில பேர் ஜனங்கள் சந்தோஷமா இருப்பா, சில பேர் துன்பத்தை அடைகிறார். சூரியன் இருக்க சம்பந்தமே இல்லை, சூரியன் பாட்டுக்கு அவர் இருக்கார் அவ்வளவுதான். அந்த மேகங்களானது மழையை கொட்டும். எப்ப? அதனுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ, அதனுடைய சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ அப்படி. அதே விதமாக சூரியன் போல ஆத்மா, மேகங்கள் மாதிரி உங்க மனசு, அதுல ஏற்பட்டதான சுகதுக்கங்கள், அதனால வரக்கூடியதெல்லாம் இந்த மனசு அதனுடைய கெட்டைகளை தவிர, அந்த உள்ள இருக்கிற சூரியனுக்கு இதுக்கு அப்பாற்பட்டதான சூரியன் மாதிரி இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. இதுதான் கீழே நகர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ஸ்வபாவம்னா மனசு, மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள், ஜென்மாந்திர சம்ஸ்காரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லுது. ஆகையால் இந்த ஆத்மா யாருடைய புண்ணியத்தையும் பாபத்தையும் தான் எடுத்துக் கொள்வதில்லை, புண்ணிய பாபங்கள் எல்லாமே மனசுல தான் இருக்கு. ஆனா இந்த ஜனங்களுக்கு ஆத்மா வேற இந்த மனசு வேற என்கிற விவகாரம் தெரியாததுனால, மனசு பண்ணக்கூடியதான எல்லா சேஷ்டைகளையும் ஆத்மா தான் பண்றது என்று நினைத்துக் கொண்டு சிவா உலகத்துல புண்ணிய பாப கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கா. இது விவேக விஜயானம் இல்லாததுனால ஆத்மா அனாத்மா விவேக விஜயானத்துக்கு தான் ஜானம்னு பேரு. இப்படிப்பட்டதான ஆத்மா வேற, அனாத்மாவான மனசாதிகள் வேற. இந்த மனாதிகள் பண்ணக்கூடியதான செயல்கள் தான் இவைகள் எல்லாம். ஆத்மா கேவலமாக நிஷ்கிரியமாக ஏகமாக அத்விதீயமாக ஆனந்தமாக இருக்கிறார் என்கிறதை அறியாததுனால, ஏன் அறியல, அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம். இந்த ஞானம் இருக்கு பதிலாக ஜப்தி ஸ்வரூபமான ஆத்மா, இது அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம், ஞானம் விவேக விஜயானம். அதனால தேன முக்கியந்தி ஜந்தவா, தேன ஜனங்கள் மனுஷன்னா இதனாலதான் முக்கியந்தி. கரோமி காரயாமி, நான் செய்கிறேன், நான் செய்ய விடுகிறேன், நான் செய்யும்படி பண்ணுகிறேன், தூண்டுகிறேன். காரயாமி போற்றியே போஜயாமி, நான் சாப்பிடுகிறேன், நான் நாலு பேரை உட்கொள்ளும்படி பண்ணுகிறேன், நான் கர்மாக்களை அனுபவிக்கும்படி பண்ணுகிறேன். இத்தியேவம் மோகம் கச்சந்தி, எப்படி மோகத்தை அடைகிறார்கள், மோகம்னு டெலியுடன் ஒன்னு பண்ணும் பொழுது இன்னொன்னாக நினைக்கிறது. அதனால மோகம் கச்சந்தி அவிவேகினா சம்சாரினா ஜந்தவா, சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியாள். இது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சிருக்க. இப்ப சாதாரணமா இப்படி சொன்னதுனால என்ன அர்த்தம்னு பாக்கிறோம். அப்போ லோகத்துல பண்றவாள் எல்லோரும் முட்டாள்கள் தானா? எத்தனை பேர் பண்றாங்க பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவள் எல்லாம் தெரியாதவர்களா? அதுதான் சொல்லியிருக்கேன், வேதமே சொல்லியிருக்கேன், சமையன இதேதா அப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். இது எப்படி ஆகும் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கெல்லாம் பதில் முதல்ல பரமார்த்தத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். பரமார்த்தத்துன்னு சொன்னதுனால பாரமார்த்திகமான நிலையில், பாரமார்த்திகமான நிலைன்னா என்ன, அறிந்த பிறகுன்னு அர்த்தம். காயத்துல பாம்பை பார்த்தேன், பாம்பை பார்த்தவன் பாம்பை பார்த்துன்னு தான் இருக்கான், அவனுக்கு பயம் வந்தது, பயம் வந்ததுனால ஓடுறான், வேகமாக கண்ணு தெரியாம ஓடினதுனால தூணோட முட்டின்றான், தலையில ரத்த காயம் வந்ததுக்கு, நடுங்கினான், வேர்த்து கொட்டிருக்கு, என்னமோ ஆச்சு. இத்தனை செயல்களும் இது யார் பண்ணித்து, பாம்பா பண்ணித்து? பாம்பு பாட்டுக்கு அங்க பாம்பே இல்லையே, வெறும் கயர் தான் பண்ணிச்சு, கயர் ஒன்றும் பண்ணல. கயரானது கயராக இருக்கும் பொழுது அந்த கயத்தை கண்டு பாம்பாக இவன் நினைத்து அதனால வேட்டுக்கொட்டி பயம் வந்து தான் தப்பித்துக் கொள்ளணும்னு பிராணன் மேல ஆசையினால ஓடி சிவத்துல மோதிண்டு தான் காயத்தை வரவழைச்சுட்டு இருக்கான். இத்தனையும் ஒரு அந்த கயர் ஒண்ணுமே பண்ணல. நடந்தது எங்க இருக்க, இவன் மனசுல ஏற்பட்டதான பயம். ஆகையால் அந்த கயரானது எப்படி மாறலியோ தானாக இருக்கோ, ஆனா இதனால வந்தக்கூடியதான விளைவுகள் எல்லாம் இவனுடைய மனசுல ஏற்பட்டதான பயத்தினாலத்தானோ, அதே விதமாகத்தான் இந்த ஆத்மா ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்த போதிலும் கயரை கரையராம பார்க்காமல் வேற விதமாக பார்த்ததனால், அதே போல ஆத்மாவை ஆத்மாவாக பார்க்காமல் வேற விதமாக பார்த்ததனால் இவனுக்கு இத்தனை விவகாரங்களை வந்தது. இப்போ இவன் பண்ணக்கூடியதான புண்ணிய பாபங்கள் எல்லாமே எப்படி வந்திருக்க, நான் பாப்பின்னு தன்னை நினைச்சான். ஏன் அப்படி நினைச்சான், இத்தனை துன்பங்கள் நமக்கு வரது அதனால நான் பாப்பின்னு நினைச்சான். அதோட இல்லை, இவனுக்கு எப்பொழுதுமே நான் சுகமாக இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் வந்துருது இவனுக்கு. சுகமாக இருக்கணும் எனக்கூடியதான ஆசையினால ஏவப்பட்டு யாகதான கர்மாதைகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கான். அப்ப என்ன வேதம் என்ன சொல்லியிருக்க, உனக்கு சுகத்துல ஆசை இருக்கா யாகம் பண்ணு, சொர்க்கத்துல ஆசை இருக்கா ஹோமம் பண்ணு, இப்படிதான் சொல்லியிருக்க. ஆசைப்படுன்னு சொல்லவே இல்லையே. ஆசைப்பட்ட பிறகு அதற்கு வேண்டியதான உபாயம் தானப்பா வேதம் சொல்லியிருக்கு. இதுக்கு வழி என்ன, இதுக்கு வழி இல்லை, அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. அந்த வழிகளை சொன்ன வேதத்தை கண்டு பிரமித்து இவா ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது அறியாத்தனால ஆசை வந்து, அந்த ஆசையால் இப்படி தூண்டப்பட்டு இவையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கா. Thank you. எந்த இடத்துலையும் யாகம் பண்ணினா ஸ்வர்க்கம் வரும்னு சொல்லியிருக்கே தவிர லோகக்ஷேமத்துக்காக உத்தரவு பண்ண சொல்லல. லோகக்ஷேமார்த்தம் அகங்கரிஷ்யேன்னு சங்கல்பம் இவா பண்ணினா அது வந்து அவாளுக்கு ஸ்வர்க்கத்தை கொடுக்க. யாரு ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கத்துக்காக அனைவ சோமேன அகம் எட்டே ஸ்வர்க்கார்த்தம் அகம் எட்டேன்னு தான் சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்குத்தான் கர்மான்னு பேரு. ஆனா இன்சிடென்டலா பலம் வருதுன்னு சொல்லிருக்கேன். அக்ரம் பிராப்தாபதிசம்யே ஆதித்யம் உபதிஷ்டதே. நீங்க உங்க ஆத்துல கணபதி ஹோமம் பண்றேன்னு வச்சிருந்தோம். நாளைக்கு கணபதி ஹோமம் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா கணபதி ஹோமத்தை நீங்க என்ன சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன்? உலகம் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லல. மம பாரதம் வரான்னா நீங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல, கணபதி பிரசாத்தம்னாலும் சொல்லிட்டு இருக்கேன். கணபதி பிரசாதம் யாருக்கு? உங்களுக்கு தானே. கர்மாக்கள்லாம் யாருக்கு? உங்களுக்கு தானே. ஆனால் அஸ் அ பை ப்ராடக்ட் நீங்க கர்மாக்களை பண்ணும் பொழுது அந்த புகையானது சூரிய மண்டலம் வரைக்கும் போய் அது மழையா வந்து எல்லோருக்கும் கொட்டுறது. அந்த வரும்பொழுது இந்த இன்சிடென்டல் பெனிஃபிட்னு ஒன்று பை ப்ராடக்டா வர்றது எல்லோருக்கும். ஆனால் அவாளுக்கு தனித்தனியாக பலம் உண்டு, அதில் சந்தேகம். உங்க ஆத்துல நல்லா இருக்கணும்னு பெயிண்ட் அடிச்சிருக்கு. எதுக்காக பெயிண்ட் அடிச்சிருக்கேன்? உங்க வீடு சௌக்கியமா இருக்கணும் அப்படி. ஆனா பாக்குற வாயில என்ன கலர் அடிச்சிருக்காரு, என்ன நீட்டா இருக்காரு. இதுல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்காக நீங்க அடிச்சது இல்லையே. அப்ப விவகாரம் என்ன? அதே மாதிரிதான் கர்மாக்கள் எல்லாருமே சாதாரணமாக எந்த கர்மா பண்ணினாலும் அவனவனுக்கு பலம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா அதனால வரக்கூடியதான மற்ற பலங்கள் லோகக்ஷேமத்துக்காக இருக்கு என்பதனால், லோகக்ஷேமத்துக்கும் உபயோகப்படுகின்றதனால் கர்மாவை பண்ணணும் என்று மூணாம் அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. பகவத்கீதையில மூணாம் அத்தியாயத்துல எதற்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னா லோகத்துக்கு க்ஷேமமும் ஏற்படுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா வர்ச்சுவலா எந்த கர்மாவை பண்ணினாலும் கர்மா பண்ணினவனுக்கு பலம் உண்டு. சாஸ்திர பலம் பிரயோக்தரே மீமாம்சன்யா. அதனால கர்மா உண்டுன்னு வேதமே சொல்றதே, பலம் உண்டுன்னு வேதம் சொல்றதே, அப்ப நீங்கள்தான் ஒன்னும் புண்ணியம் பாபம் எடுத்துக்க மாட்டார்னு சொல்றே அப்படின்னு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கார்? நாதத்தே கஷ்டே பாபம். நாம் பாரமார்த்திகமான நிலையில் சொல்லுகிறேன். இது ஞானம் வந்த நிலையில். அந்த நிலையில் எப்படி இருக்கு? இது உண்மை அறிஞ்சிருக்கான். ஆனா அதுக்கு முன்னால ஞானம் வருவதற்கு முன்னால, ஞானம் வருவதற்கு முன்னாலேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அஜ்ஞானேனாவிரதம் ஞானம். ஞானமானது அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டது. எப்பொழுது தான் ஆத்மா ஸ்வஸ்வரூபமாக கூட்டஸ்தமாக ஏகமாக மாறுதல் இல்லாமல் இருக்கு என்று தெரியலையோ, அப்ப என்ன நினைச்சிருக்கான்? நல்லது பண்ணினா நல்லது வரும், கெட்டது பண்ணினா கெட்டது வரும். ஆத்மாவிலையும் நல்லதும் கெட்டதையும் வரும் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு நல்லது பண்ணணும்னு சொன்னா, நல்லது வரணும்னா நான் என்ன பண்ணணும்? போய் வேதத்தை கேட்டிருக்கான். அப்ப வேதம் சொல்றது, அப்ப இன்ன ஆசை இருந்தா இதை பூர்த்தி பண்றதுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லு. இப்போ விவகாரம் என்ன? நம்மகிட்ட பாபம் இருக்கு, போகணும், என்ன பண்ணணும்? இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்லு. ஸோ புண்ணிய பாப கர்மாக்கள் அத்தனையும் உங்களுக்கு வந்ததெல்லாம் எதனால? நிஜமான ஆத்மாவை அறியாததனால. ஆகையால் இது அறியாத நிலையில அஞ்ஞான நிலையில இத்தனையும் பண்ணி கொண்டிருக்கேன். ஆகையால் வேதம் சொன்னதான சகல அர்த்தங்களும் எந்த நிலையில? இன்னும் ஞானம் வராத நிலையில. ஞானம் வந்த நிலை இவைகளும் வசுதா ஆத்மாவில் இல்லை. அப்ப நான் கர்மாக்களை பண்ணினா எனக்கு புண்ணியம் வருமா, நல்லது வருமா, வராத? இதென்ன வெறும் கதை தானா அப்படின்னு சொல்லப்படாது. அஞ்ஞான நிலையில எல்லாமும் உண்டு. ஞானம் வந்த பிறகு பச்சா சாப்பிட்டா பசி தீராத, நீ ஞானி, இனிமேல் நீ சாப்பிட்டா உனக்கு பசி தீராது அப்படின்னு சொல்றதோ கிடையாது. ஞானியானது சரீர சம்பந்தமே இருக்காது, அதனால பசிக்கிறதே தோணாது. எப்ப தோணுகிறதோ அப்பொழுது என்ன பண்ணுவான்? ஏதோ சாப்பிடுவோம். ஆனா அந்த சாப்பிடும் பொழுது நாம் எப்படி இது இங்கத்தான் போடணும், இது இப்படித்தான் போடணும், இதான அப்புறம் இதுதான் சாப்பிடணும், முதல்ல பருப்பு சாதம் தான் வச்சுக்கணும், அப்புறம் நெய் போட்டுக்கணும், அப்புறம் வந்து சாம்பார் போடணும், அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு இப்படின்னு ஒரு கிரமம் வச்சுட்டு இருக்கோமே, அதெல்லாம் கிடையாது. எது கிடைக்கிறதோ அது சாப்பிட்ற. அப்ப விவகாரம் என்ன? அதுல ஒரு அபிமானம் இல்லை. அதே மாதிரி தான் ஞானம் வருவதற்கு முன்னால நமக்கு எப்பொழுதுமே சுகம் வேணும், துக்கமே வரப்படாது என்பதற்காக, பாபத்தை நீக்குவதற்காகவும் சுகம் வருவதற்காக, புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காகவும் அநேக செயல்களை பண்ணி கொண்டிருக்கோம். இதனால வரக்கூடியதான போகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். எல்லாம் இருக்கா போல, என்ன பாபம் இருக்கா போல, பாபம் போக்குறது சுகம் பற்றா போலையும், நல்ல கர்மா பற்றா போலையும், நல்ல கர்மா பண்ணினா சுகம் வரா போலையும், எல்லாமும் நடக்கிறது. ஆனா இவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் ஆத்மா எப்படி இருக்கு, கேவலமான மாறாத உருவமாக இருக்கு. ஆனா இங்க நடந்த டிராமா எல்லாம் எங்க சார் நடக்கிறது, மனசுல இருந்து ஆரம்பிச்சு நடந்திருக்கிறது. ஆத்மா அவருடைய உண்மையான நிலை இது அப்படின்னு சொல்லிச்சார். அப்பத்தான் சித்த சித்தி வரும். சித்த சித்தி வந்தாதான் இந்த நிலை வரும். பண்ணப்படாதுன்னு சொல்லவே இல்லைப்ப. ஆனா என்ன உண்மையான நிலை என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நாதத்தே கச்சித் பாபம் நைவ சுகிருதம் விபு அஜானேன ஆவிருதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹ.